இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இயேசுவைப் போல ஒருவரும் இல்லை உலகிலே, அவரைப் போல் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே, என் வாழ்விலே. இயேசுவைப் போல ஒருவரும் இல்லை உலகிலே, அவரைப் போல் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே, என் வாழ்விலே. இயேசுவைப் போல ஒருவரும் இல்லை உலகிலே. மரணவாசலிலிருந்து என்னை மீட்டு கொண்டாரே, மறுவாழ்வு எனக்கு தந்து புது மனிதனாய் மாற்றினார். மரணவாசலிலிருந்து என்னை மீட்டு கொண்டாரே, மறுவாழ்வு எனக்கு தந்து மனிதனாய் மாற்றினார். வானம் பூமி மாறினாலும் என்றும் மாறா தேவன் அவரே. வானம் பூமி மாறினாலும் என்றும் மாறா தேவன் அவரே. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசரவரே. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசரவரே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. இயேசு முகம் பார்க்கும் முன்னே எதை எதையோ தேடி அலைந்தேன். அந்த முகம் பார்த்த பிறகோ அத்தனையும் வீசி எறிந்தேன். என் இயேசு முகம் பார்க்கும் முன்னே எதை எதையோ தேடி அலைந்தேன். அந்த முகம் பார்த்த பிறகோ அத்தனையும் வீசி எறிந்தேன். கொள்ளை கொண்ட பொருளாக அவரை தான் நினைக்கிறேனே. கொள்ளை கொண்ட பொருளாக அவரை தான் நினைக்கிறேனே. அடைகின்ற மகிழ்ச்சி எல்லாம் அவராலே தான் என்பேன். அடைகின்ற மகிழ்ச்சி எல்லாம் அவராலே தான் என்பேன். இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. அவரைக்குள் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே என் வாழ்விலே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே. அவரைக்குள் பெரியவர் ஒருவரும் இல்லை வாழ்விலே என் வாழ்விலே. இயேசுவை போல ஒருவரும் இல்லை உலகிலே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த செய்தியானது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்துவர்களின் வாழ்க்கையில் ஞானஸ்தானத்தின் பங்கு என்ன, ரோல் ஆஃப் பேப்டிசம் இன் கிறிஸ்டியன் லைஃப் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகின்றோம். நேற்றைய தினத்திலே ஞானஸ்தானத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் படித்தோம். இன்றைய தினத்திலே ஞானஸ்தானத்தினுடைய பங்கு என்ன, எதற்காக நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்பதை குறித்து நாம் அதிகமாக படிக்க இருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது ஒரு கிறிஸ்துவரின் விசுவாசத்தின் வெளிப்புற வெளிப்பாடு. ஞானஸ்தானத்தில் இயேசுவின் உதாரணம் பரலோகத்திலுள்ள தம்முடைய தகப்பனுக்கும் அவர் அர்ப்பணித்ததை நிரூபித்தது. கிறிஸ்துவர்கள் ஞானஸ்தானம் என்ற ஒரு காரியத்தை நடைமுறையின் மூலம் தேவனுக்கு தங்கள் அர்ப்பணிப்பை காட்டுகிறார்கள். ஆம், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள், தேவனை நேசிக்கிறீர்கள் என்ற ஒரு அர்ப்பணிப்பை அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு கிறிஸ்துவர் இரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா, மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போதுமா, நான் ரட்சிக்கப்படுவேனா என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம். அநேகர்கள் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், எனக்கு பரலோகம் கிடைத்துவிடும், நான் ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், நான் பரலோகத்திற்கு வந்து விடுவேன் என்று சொல்லி செய்ய வேண்டிய அநேக காரியத்தை செய்ய மாட்டார்கள். பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்புக்கான ஒரு வழியை தவிர அது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கின்றீர்கள் என்றால் ரட்சிப்புக்கான அது ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவின் இரத்தமே நம்மை ரட்சிக்கிறது, ஞானஸ்தானம் அல்ல. அப்படி என்றால் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு உறுதிமொழியை தான் நாம் எடுக்கின்றோம். அந்த உறுதிமொழியை எடுத்த பிறகு இயேசுவின் இரட்சிப்பை நாம் பெற அதற்காக பாடுபட வேண்டும். இரட்சிப்பு என்பது தேவனின் இலவச பரிசு. நாம் விசுவாசத்தின் மூலம் கிருபையால் இரட்சிக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த விசுவாசத்தோடு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு இரட்சிக்கப்படுகின்றோம் என்பது பற்றி வேதாகம் மிக தெளிவாக கூறுகிறது. ஞானஸ்தானம் இரட்சிப்பை குறிக்கிறது, ஆனால் இரட்சிப்பை பெறுவதற்கான ஒரு வழி அல்ல. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் இரட்சிப்பை குறிக்கிறது. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம இரட்சிப்புக்கான வழியில் அது நம்மை நடத்துகின்றதே தவிர, அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து தான் நமக்கு மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார். கிறிஸ்து மட்டுமே நமக்கு அந்த இரட்சிப்பை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நாம் ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், நான் பரலோகம் வந்துவிடுவேன் என்ற தவறான எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் கிறிஸ்துவோடு எவ்வாறு வாழ்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமானது. எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்படுகிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் எவ்வாறு இரட்சிக்கப்படுகின்றோம்? வேதம் சொல்கின்றது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்படுகிறீர்கள். அதாவது நாம் நிச்சயமாகவே பரலோகம் வர வேண்டும் என்றால் அதற்கு கிறிஸ்து மட்டுமே காரணமாக இருக்க முடியும். ஏனென்று பார்க்கும் பொழுது, நாம் எப்பொழுது பாவம் செய்தோமோ, இந்த உலகத்தில் எப்போது பாவம் வந்ததோ, அப்பொழுதே நாம் அனைவரும் அந்த பரலோகத்தை இழந்து விட்டோம். அந்த பரலோகத்திற்கு தகுதி ஆனவர்களை இல்லாதபடி நாம் மாறிவிட்டோம். ஏனென்று பார்க்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்து மட்டுமே நமக்காக, அவர் நம்மேல் வைத்த கிருபையினால்தான் இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்து உயிர்த்து எழுந்து சென்றார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம் என்றால் நம்முடைய சுய கிரியையினால் ரட்சிக்கப்படுகின்றதல்ல. ஞானஸ்தானம் எடுப்பதின் வாயிலாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வோம் என்றால் அது தவறாகிவிடும். வேதம் சொல்கின்றது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகின்றீர்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்பை தர வேண்டும். நான் எவ்வளவு நீதி உள்ளவனாக நடந்தாலும், பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தாலும், ரட்சிப்பு என்று வரும் பொழுது கிறிஸ்து மட்டுமே நமக்கு அந்த ரட்சிப்பை தருகின்றார். அதை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றோம்? அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்கின்றோம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்கின்றது, யாக்கோப்பு 2:10 கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கின்றது. அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் கிறிஸ்து நடந்த நல் பாதையிலே நானும் நடக்க வேண்டும். ஆகையால் கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் நடந்த பாதையில் நடக்கும் பொழுது இரட்சிப்பை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்க முடிகின்றது. வேதாகமத்தில் இந்த கருத்தை நிரூபிக்கும் ஒரு கதை சிலுவையில் திருடனின் கதை. இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவருக்கு பக்கத்தில் ஒரு திருடன் சிலுவையில் இருந்தான். இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்தது. திருடன் கிறிஸ்து இயேசுவை தேவனின் மகன் என்று நம்புவதாக அறிவித்தார். தன்னை நினைவில் கொள்ளும்படி இயேசுவிடம் கேட்டார். இயேசு திருடனுடன் பரலோகத்தில் இருப்பார் என்று கூறினார். மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நாம் ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சம்பவம் உங்களுடைய மனதிலே வரும்பாறு நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சிலுவையிலே இரண்டு திருடர்கள் இயேசுவோடு கூட தொங்கப்பட்டு இருந்தார்கள். அதிலே ஒரு திருடன் இயேசுவை பார்த்து சொல்கின்றார், நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நான் நம்புகின்றேன், நான் விசுவாசிக்கின்றேன், பரலோகத்திலே என்னை நினைத்தருளும், அதாவது எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும், நான் பாவ மன்னிப்பு பெற விரும்புகிறேன் என்று அவர் கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், கவலைப்படாதே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ பரலோகத்தில் இருப்பாய் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். லூக்கா 23:42-43 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது, இயேசுவிடம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரலோகத்திலே தான் இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு திருடனை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசுவும் அவன் மனமாறினதை அறிந்து அவனுக்கு அந்த இடத்திலே பரலோகத்தில் நீ இருப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வைத்து நாம் பார்க்கும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருக்கிறார்கள். எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த திருடனுடைய சூழ்நிலை, இந்த கள்ளனுடைய சூழ்நிலையாக இருக்கின்றது. இவன் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனால் எங்கு சென்றும் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. அவன் ஞானஸ்தானம் எடுக்க முடியாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவன் மாறிவிட்டானா என்பதை பார்க்கிறார். அதன் பிறகுதான் இயேசு கிறிஸ்து நீ பரலோகத்தில் இருப்பா என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியா இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்கின்றது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தால் நான் பரலோகம் வந்து விடுவேன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்று பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அப்படி என்றால் அவன் ஜலத்தினால் மாத்திரம் பிறந்தால் போதாது, அவன் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவி ஆனவரால் பிறக்க வேண்டும். அதாவது பரிசுத்த அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து அவனுடைய பாவமான வாழ்க்கை மாறி பரிசுத்தமான வாழ்க்கை மாற வேண்டும். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்தின் உடல் செயல்பாடு ஒரு நபரை மாற்றுவதில்லை, மிக முக்கியமானது. ஞானஸ்தானம் எடுப்பதன் மூலமாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியின் வேலைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் என்ன? வேதாகமத்தில் அநேக இடங்களில் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அநேக இடங்களில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், அதனுடைய சூழ்நிலை என்ன, அதை எதை குறிக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். நாம் புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் பற்றி படித்தால் சில ஒற்றுமைகளை காணலாம். முதல் அப்போஸ்தலர் 2:41 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. மக்கள் கேட்ட நற்செய்தியை நம்பினார்கள். மக்கள் தேவனுடைய அந்த நற்செய்தியை நம்பினார்கள். அப்போஸ்தலர் பிரகம் செய்த அந்த நற்செய்தியை நம்பினார்கள். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நற்செய்தியை நம்ப வேண்டும். அதாவது சுவிசேஷத்தை நம்ப வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் கிறிஸ்துவை மையமாக இருக்க வேண்டிய கிறிஸ்து அவர் இல்லாமல் போய்விடுகின்றார். ஏதோ மற்றவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஏதோ சமுதாயத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லது எனக்கு திருமணம் ஆகின்றது ஆகையால் நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் திருமணம் ஆகாது, அதற்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அனைத்தும் தவறு. பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது நற்செய்தியை நீங்கள் நம்ப வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையான அறிவு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆகையால் தான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக வேதத்தை நீங்கள் நன்று படித்து கற்க வேண்டும், தேர வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஏனென்று பார்க்கும் பொழுது ஞானஸ்தானத்திற்கு பிறகான ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்திலே அதிகமாக தேறினவராக இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை அதிகமாக படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் இங்கே நாம் பார்க்கலாம், நற்செய்தி கேட்ட மக்கள் அதை நம்பினார்கள். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இது இருக்கின்றது. இரண்டாவது, 1:5 நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். விசுவாசிகள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டனர். நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் செய்த பாவம் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த உறவிலே தேவனோடு உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்திற்கான மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமானது. அநேக நேரங்களில் இருதயத்தில் மனமாற்றம் இல்லாமல் நாம் தண்ணீரிலே மூழ்கினால் அது வீணாகிவிடும். பிரியமானவர்களே, ஆகையால் இதுவும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மூன்றாவது, ஞானஸ்தானம் என்பது விசுவாசியின் மனதிரும்புதலின் விளைவாகும். ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது மனதிரும்புதல் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக இருக்கின்றது. அதை நாம் மத்திய 3:11 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்கலாம். ஆகையால் வேதாகமத்தில் ஞானஸ்தானம் என்பது மகிழ்ச்சியான நிகழ்வு. அதை மிக மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் விசுவாசியும் தங்கள் கேட்ட நற்செய்தியை நம்பினார். இயேசு கடவுளின் குமாரன் மற்றும் நீண்டகால எதிர்பார்க்கப்பட்ட மேசியா என்று அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அவரை பின்பற்ற தங்கள் சொந்த ஆசைகளை விட்டுவிட்டார்கள். மேலும் அவர்கள் மன திருபதலின் விளைவாக ஞானஸ்தானம் பெற விரும்பினார்கள். இதுதான் ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையாக இருக்க வேண்டுமே தவிர, என்னுடைய குடும்பத்திற்காகவோ, என்னுடைய அப்பாவுக்காகவோ, அம்மாவுக்காகவோ, அல்லது திருமணத்துக்காகவோ, ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவோ, படிப்புக்காகவோ ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கடைசியாக எந்த ஞானஸ்தானம் சரியானது? அநேக ஸ்தாபனங்களிலே ஞானஸ்தானம் தண்ணீர் மூழ்கினால் கொடுக்க வேண்டிய ஞானஸ்தானத்துக்கு பதிலாக அவர்கள் தண்ணீரை தெளித்து ஞானஸ்தானம் ஆகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். குழந்தை பருவத்திலே தண்ணீரை தெளித்து ஞானஸ்தானம் ஆகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஞானஸ்தானம் மிக முக்கியமானது? மத்தேயு 3 நாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் ஸ்தானகன் நதியின் அருகே ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று பார்க்க முடிகின்றது. 5 அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்கும் பொழுது யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். சற்று யோசியுங்கள், நதியிலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் நதியின் உள்ளே சென்று, அதாவது தண்ணீரிலே மூழ்கப்பட வேண்டும், பிறகு வெளியே வர வேண்டும். அதுதான் ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த ஞானஸ்தானத்தின் முறையை தான் இயேசு கிறிஸ்துவும் எடுத்தார். 16 வாசிக்கும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையடின உடனே என்று நாம் வாசிக்க முடிகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்து தண்ணீர் மூழ்கினால் ஞானஸ்தானம் எடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதாவது முழுங்க ஒரு நபரை தண்ணீருக்கு அடியில் மூழ்கடிப்பதின் மூலம் ஞானஸ்தானம் செய்யப்படுகின்றது. இது எதற்கு அடையாளமாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது நாம் பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்படுகின்றோம். தண்ணீரில் மூழ்குவதன் வாயிலாக நாம் அனைவருமே பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்படுகின்றோம் என்பதைக்கு அடையாளமாக இருக்கின்றது என நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாகும்படி நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 6 பவுல் அழகாக சொல்கின்றார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கின்றீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு கூட மரணத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கப்பட வேண்டும், உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே சென்று வெளியே வரும்பொழுதுதான் நீங்கள் தண்ணீரில் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டு, உங்களுடைய பாவங்களை தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வரும்பொழுது ஒரு புது மனிதனாக வருகிறீர்கள், ஒரு புது மனிதனாக வருகிறீர்கள். 5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைப்பட்டான் என்பதை அறிந்து நாம் இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய பாவத்தை சிலுவையிலே அறைந்திருக்கிறோம். அவருக்காக உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும். பவுல் சொல்கின்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின. ஆம், ஒரு புது சிருஷ்டியாய் புது வாழ்க்கையை நீங்கள் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்கள் இருதயத்தை இயேசு கிறிஸ்துக்கு தருகிறீர்களா? நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நீங்கள் விசுவாசித்துவீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்த நீர் இருந்து பேசும்படியாய் செவிக்கிறேன். கர்த்தாவே, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறவர்களை இந்த கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர் நேரத்தை கிருபை செய்ய தரப்பில் எந்த சாத்தான கீழும் தடையை கொண்டு வராதபடி பாதுகாத்துக் கொண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இதை குறித்து இன்னும் அதிகமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ள என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsac@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.